எங்களுக்குள் வாசமாக இருக்கிறவர். மகிமை நம்பிக்கையாய் எங்களுக்குள் வாழுகிறவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றுவோம். இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கையப்பா, எங்களை வாழ வைத்த தெய்வம் நீர். உம்மோடு வாழும் வரம் தாருங்கப்பா, உமக்காய் வாழும் பலம் தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களுக்கு எங்களை ஆட்கொள்ளுங்க, எங்களுக்கு போதிங்க, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. மட்டுமல்ல, நாங்கள் கற்றுக்கொள்றவர்கிட்ட எங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் கருத்தாய் கவனமாய் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வாழ கர்த்தாவே எங்களுக்கு பலம் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இது நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் உட்கார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம். கம் வித் மீ ப்ளீஸ். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை நாம் வாசிக்க எப்பவுமே ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசி.
இயேசு தம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களிலே உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரிகைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார்.
திரும்ப,
என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
என்னிடத்தில்
இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
இந்த 11வது அதிகாரத்தில் ஒரு மாபெரும் மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் அந்த மனிதர்? யோவான் ஸ்நானர். யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களையா? அவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்களே. பின்ன யாரை பார்க்க போனீர்கள்? தீக்கதரிசியா? அவரிலும் மேலான ஸ்திரீகளில் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல ஒருத்தன் இல்லை. தீக்குதரிசியிலும் மேலானோ ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் அவனை போல ஒருத்தன் இல்லை என்று இயேசு கிறிஸ்து டைரக்டாக யோவாசனை கொண்டு சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். இவருடைய உள்ளத்திலும் ஒரு கட்டத்திலே ஒரு சலனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆகவே யோவான் காவலிலே வைக்கப்பட்டிருந்த போது ஏரோது ராஜாவினால் யோவான் ஸ்நானகன் காவல் வைக்கப்பட்டிருந்த போது யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசரில் 2 பேரை அழைத்து சொன்னார், நீங்கள் இயேசுடத்துல போய் நான் சொன்னதை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி அனுப்பினார். அதைத்தான் இரண்டாம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்ன தெரியுமா, வருகிறவர் நீ தானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேணும். வருகிறவர் நீ தானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டும். மேசியா நீர்தானோ அல்லது வேறொருவர் வருவாரோ? உலக இரட்சகர் நீர்தானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ? I was surprised when I was reading this chapter. You know why? Because இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்த யோவான் ஸ்நானகன் இப்ப சொல்லி அனுப்புறாரு, வருகிறவர் நீதானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ? ஆவியானவர் வந்து யார் மேல் தங்குகிறதை நீ காண்கிறாயோ அவரே அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று பிதாவினாலே அடையாளம் குறிக்கப்பட்டு அப்படியே இயேசுவிலே நடக்க கண்ணார கண்ட யோவான் ஸ்நானகன் கேட்கிறார் ஒரு கேள்வி, வருகிறவர் நீர்தானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ? இந்த மா மனிதனுடைய வாழ்விலும் கிறிஸ்துவை குறித்த ஒரு சலனம். அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகருடைய உள்ளத்திலும் ஒரு கட்டத்திலே சந்தேகம் என்கின்ற ஒரு கருப்பு புள்ளி. இப்படிப்பட்ட ஒரு சலனம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் யோவான் ஸ்நானகருக்குள்ள வருவதற்கு ரெண்டு காரியம் இருக்குது என்று சொல்லி சில வேத பாடல்கள் சொல்றார்கள். அதையும் சொல்லிவிடுறேன். ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கிறதுக்கென்று ஏற்கனவே ஏசையா தீர்க்கதரிசியால முன்குறிக்கப்பட்டு வனாந்திரத்திலே கேட்கிற சத்தமாக ஒளிப்பட்டு இந்த யோவான் ஸ்நானகன் அவருடைய ஊழியம் வித்தியாசம், அவருடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய உணவும் வித்தியாசம், அவருடைய பிறப்பும் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசமாக வந்த எலியாவின் ஆவியை பெற்று கிறிஸ்துவால் நேரடியாக புகழப்பட்டு இந்த யோவான் ஸ்நானகருடைய உள்ளத்திலும் ஒரு கட்டத்தில் சந்தேகம் என்கின்ற ஒரு கருப்பு பொருள். அதற்கு காரணம் ரெண்டு என்று சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்றார்கள். என்னவென்றால், யோவான் ஸ்நானகனும் நினைத்திருந்தார் அல்லது எதிர்பார்த்திருந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அல்லது மேசியா இந்த உலகத்திலே வந்து மனிதனாக அவதரித்து ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை அளிப்பார் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் பெரிதும் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யோவான் எதிர்பார்த்தது போல இயேசு செய்யாமல் போனபடியால் ஒருவரை அவருக்குள்ள அந்த சந்தேகம் வந்திருக்கலாம். இயேசு ஆவிக்குரிய விடுதலை கொடுக்க வந்தாரே ஒழிய அரசியல் விடுதலை கொடுக்க வர இல்லை. ஹீஸ் நாட் எ பொலிட்டிஷியன். இயேசு கிறிஸ்து ஒரு அரசியல்வாதி அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதாக இருந்திருக்குமா இருந்தால் என்னுடைய சீசர்கள் அதற்காக போராடி இருப்பார்களே. நீ யூதனுடைய ராஜாவா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிளாத்து கேட்ட போது இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் அது. ஆனா யோவான் ஸ்நானகன் என்ன நினைத்தார், ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார், திரும்பவும் தாங்கள் தாவீது அல்லது சாலமோன் காலத்தில் இருந்த சாம்ராஜ்யம் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்திருக்க வேண்டும். அது நடைபெறாத போது அவருக்குள்ளே இந்த சலனம் வந்திருக்கலாம் என்று சில வேத வியாக்கியர்கள் சொல்றாங்க. நம்பர் டூ, இரண்டாவது காரணம் அவர் அப்படி நினைத்ததற்கு, ஆண்டவர் இயேசுடைய வருகையை அறிவிக்கிறதற்கு வெளிப்பட்ட அந்த தேவ மனிதனை குற்றம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல், காரணம் இல்லாமல் ஏரோது பிடித்து சிறையிலே அடைத்தார். இப்ப யோவான் சிறையிலே இருக்கும் போதுதான் இந்த கேள்வியை கேட்டு அனுப்புகிறார். இப்ப யோவான் என்ன நினைத்திருக்கிறார், இயேசு என்னை இந்த சிறையில் இருந்து விடுதலை ஆக்குவார். அது நடக்கும். ஆகவே அவருக்குள் ஒரு சலனம் வருகிறவர் நீதானோ அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டும். சந்தேகம் என்கின்ற ஒரு கருப்பு பொருள். இதனாலே நான் உங்களோடு சந்தேகம் என்னும் ஒரு சத்துரு என்கின்ற தலைப்பின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை சுருக்கமாக உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். சந்தேகம் என்கின்றது ஒரு சத்துரு. The suspicion is an enemy. It is a foe or it is an adversary. இதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் ஏராளம். இவைகளை தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்காதபடியால், சீதூக்கி பார்க்காதபடியால், அது சீர் செய்யாதபடியால் குழப்பங்கள், பிரச்சனைகள், பிளவுகள், உடைவுகள், உராய்வுகள், சோ அண்ட் சோ. என்னத்தினால் இந்த பிரச்சனை, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி சம்பவித்தது என்பதை நாம் ஆராயும் கால் அந்த வேர்களை நாம் பிடுங்கினால் ஒழிய அவைகளை அழிக்க முடியாது அல்லது அறவை அகற்ற முடியாது. இந்த சந்தேகம் சாதாரணது போல தோன்றினாலும் அதனால் ஏற்படுகிற பாரதூரமான விளைவுகள் மிகவும் பயங்கரமானவை. ஆகவேதான் இந்த நாளிலே சந்தேகத்துக்கு சத்துரு என்று ஒரு பெயரை நான் கொடுத்து, சந்தேகம் என்கின்ற ஒரு சத்துரு என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பேச விரும்புகிறேன். ஆகவேதான் இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நான் பார்க்கும்போது இந்த எண்ணங்கள் எனக்குள்ள உருவாகிறது. எனக்குள்ளே எழுந்த எண்ணங்களுக்கு ஒன்னும் வடிவம் கொடுத்து இந்த நாளில உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆண்டவருடைய கிருபையிலே கர்த்தருடைய ஆவியோட உதவியோடு முயற்சிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தேகம், கவனிங்க பிளீஸ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அது உங்கள் சந்தோஷ வாழ்வுக்கு சாவு மணி அடிக்கும். சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் அது உங்கள் சந்தோஷ வாழ்வுக்கு சாவு மணி அடிக்கும். இப்பொழுது நான் ஆறு கோணத்திலே, நேரம் இருந்தால் ஏழு விதத்திலே, I try to explain or I try to express something out of the Bible. எப்படி இந்த சந்தேகங்கள் உருவாகுது, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது என்பதை குறித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சீவிக்கு பார்க்கிறது மிக தேவையானது அல்லது இன்றியமையானது. இவைகளை நாம் இனம் கண்டு கொள்ளணும். அப்பொழுது நாம் வளர முடியும், அப்பொழுது நாம் வாழ முடியும், மற்றவர்கள் வாழ நாம் உதவவும் முடியும். இப்ப சந்தேகத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். இப்ப படி மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனம் நினைக்கிறேன். The Gospel of Matthew chapter 14 verse 31 14 அதிகாரம் 31 வசனம் வாசியுங்கள்.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
திரும்ப வாசி.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார்.
சந்தேகப்பட்டவனுடைய கையை பிடித்து, Who is that man? Mr. Peter. பிரதான அப்போஸ்தலன். சந்தேகப்பட்டவனுடைய கையை பிடித்து ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய். Why did you doubt? அப்படி இருக்கு அவங்க பைபிள். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? நன்றாய் நடந்தாயே, சாதாரண நடை அல்ல இது, இது விசுவாச நடை மட்டுமல்ல, இது வீர நடை மட்டுமல்ல, இது பூர் நடை மட்டுமல்ல, இது மற்றவர்கள் பார்த்து அதிசயத்தக்க நடை, அதிசயத்தக்க விதமான நடை, மற்றவர்களால் நடக்க முடியாத நடை. இது என்ன நடை? கடல் அலைகள் மேல நடக்கிற நடை. வழித்து மீறிபாய்தான் பிரச்சனைகளுக்குள்ளே அமிழ்ந்து போகிற நடை அல்ல, பிரச்சனைகளை மிதித்து நடக்கிற நடை. அது இதற்கு பேர்தான் விசுவாச நடை அல்லது வீர நடை. நன்றாய் நடந்தாயே, என்னை பார்த்து நடந்தாயே, நான் வாயென்று சொன்ன வார்த்தையின் மேல் நடந்தாயே. திடீரென உனக்கு என்ன நடந்தது? ஏன் இந்த சந்தேகம்? நல்ல விசுவாசியே, அருமையான விசுவாசியே, அல்லது ஆழமான விசுவாசியே, அல்லது அநேக காலங்கள் கடந்த விசுவாசியே, உனக்குள்ள என்ன நடந்தது? ஏன் இந்த சந்தேகம் திடீரென்று? நன்றாய் நடந்தாயே, நன்றாய் வாழ்ந்தாயே, நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாயே, தேவனோடு நெருங்கி வாழ்ந்தாயே, தேவனோடு ஐக்கியமாக வாழ்ந்தாயே, தேவனுடைய ரகசியங்களை அறிகிறவனாக இருந்தாயே, இப்பொழுது உனக்குள்ள என்ன நடந்தது? ஏன் இந்த சந்தேகம் என்கின்ற சரக்கு. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் பார்த்தேன், அதனால் எனக்குள்ள இந்த சந்தேகம் என்கின்ற சலனம். பார்க்க கூடாதவர்களை ஏனப்பா பார்க்கிறாய்? கேட்க கூடாதவர்களை ஏன் கேட்கிறாய்? நான் ஒரு நோக்கத்தோடு உன்னை அழைத்திருக்கிறேன், என் ரத்தம் சிந்தி உன்னை ரட்சித்திருக்கிறேன், பாவத்தில் இருந்து நான் உனக்கு விடுதலை தந்திருக்கிறேன், பாவ வாழ்க்கை கசக்கு என்பதை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். ஏன் உனக்குள்ள இந்த சந்தேகம்? உலகத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சலனங்கள் வரலாம், ஆனா உனக்குள் மிஸ்டர் பீட்டர் பேதுருவே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசம் இயேசு கடிந்து கொண்டா. மற்ற 11 பேருக்குள்ளும் இல்லாத ஒரு விசுவாசம் உனக்குள்ளேதான் துளிர்விட்டது. நீ ஒருவன் மாத்திரம்தான் என்னை போல நடக்க வேண்டும் என்று விரும்பினாய். நானும் உன்னை பார்த்து வா என்று அழைத்தேன், நான் வா என்று சொன்ன அந்த வார்த்தையிலே தான் நீ நடந்தாய். ஆனால் என் வார்த்தையை விட்டு நீ வழுகி விலகி பார்க்க கூடாதவர்களை பார்த்த போதுதானே உனக்குள்ளே இந்த சந்தேகம். சொல்ல சந்தேகம் முதலாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கெடுக்கிறது. இந்த சந்தேகத்துக்கும் விசுவாசத்துக்கும் இடையிலே பெரிய போராட்டமே இருக்கு. இது சொல்ல போனால், இன்னும் விளங்க சொல்ல போனால், அல்லது இன்னும் விவரித்து சொல்ல போனால், விசுவாசத்துக்கு மாபெரும் எதிரி சந்தேகம். எங்கே சந்தேகம் ஊசலாடுகிறதோ அங்கே விசுவாசத்துக்கு இடம் இல்லை. அது எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனாக இருந்தாலும் சரி, அது ஈவட்டும் தேர்தலாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் தேவனோடு நடந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவ அறிவை பெற்ற மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவ வெளிப்பாடுகளை பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, வரங்கள் உள்ளவனாகவும் வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, அந்த தேவ மனிதனுக்குள் மனுஷிக்குள் இந்த சந்தேகம் என்கின்ற அந்த எதிரி பிரவேசிக்குமா இருந்தால் விசுவாசம் ஆட்டம் காணும், ஆட்டம் காணும். விசுவாசத்துக்கு மாபெரும் எதிரி சந்தேகம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருக்கு. ஆகவே அவருடைய விசுவாசம் கிரியில நடக்குது. வேதத்தில் பலரை நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தில் வியத்தகு செயல்களை செய்திருக்கிறார்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடந்திருக்கிறார்களே. நான் கேட்கிறேன், இவைகளெல்லாம் கதைகளா? அல்லது வெறும் சொப்பனங்களா அல்லது நிஜம்தானா? அப்படியானால் ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியாது, நடக்க கூடாது? இயேசு ஒரு கட்டத்தில் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவன் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இருக்கிறார். ஓகே, இன்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடக்கல, நாளைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடக்க கூடாது, நடக்க முடியாது? ஆண்டவர் பச்சை பாதகம் உள்ளவரா இல்லை? நான் தான் பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து, கேட்கக்கூடாதவர்களை கேட்டு 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 நம்முடைய விசுவாசம் சோ நில்ல போயிருக்கு. ஒரு சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் நம்ம விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வர்த்திக்கப்படக்கூடிய விதத்திலே தான் அவன் கேட்கிறவர்களை கேட்கிறவனாக இருப்பான், அறிய வேண்டியவர்களை அறிவது அறியக்கூடியவனாக இருப்பார். தனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கெடுக்கிற உடைக்கிற சரிக்கிற காரியங்களை கேட்கவும் காணவும் ஏன் பேசவும் ஒரு தேவனுடைய மனுஷியோ மனுஷனோ முற்படக்கூடாது, முற்படவும் முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே விசுவாசத்தை ஆரம்பித்திருக்கிறார். He is the author and finisher. தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்படின்னு கரிமானவர்களே, இந்த விசுவாசம் இல்லாட்டா நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் சார். ஆகவேதான் நாம விசுவாச வாழ்விலே அல்லது தேவோட வாழ்ற வாழ்விலே சோ அண்ட் சுவார் அத 18 வருஷமாக இவ்வளவு வீடு நிமிர முடியாத கோடி போல இப்படி உலகத்து காரியத்திலேயோ பராக்கிரமசாலிகள் போல இருக்கணும். உலக காரியங்களை செய்யவும் செய்து முடிக்கிறதிலும் புத்திசாலிகளாக இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே தேவ காரியங்களில் மாத்திரம்தான் கூனிகள் போல இருக்கும். ஒரு நாள் வருவார், சொன்னவர் தாமதம் பண்ணார், அப்பொழுது எல்லாம் வழியா வழியறங்குமா? இன்றைக்கு நான் உங்களுக்கு கத்தி 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 சொல்றது, ஒருவேளை நீங்க ஒரு ரெண்டு அல்ல கால ஆண்டவர் ஏன் ரெண்டு காதம் வச்சா ஸ்தோத்திரம், ஒரு காதால கேட்டு மறு காதால விடல. ஆனா நாள் ஒன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு ஆண்டவர் இயேசு முன்பாக நின்றுதான், அப்பொழுது எல்லாம் வெளியா வெளியறங்குமா? இது ஒரு கதை அல்ல, காவியம் அல்ல. அநேக தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வில் விசுவாசம் குன்றி போய்விடும். நான் அதை குறித்து யோசிக்கிறேன், ஏன் இப்படி நடக்குது? காரணம் என்ன? உலகத்துக்குள்ள போய் உழன்று கேட்கக்கூடாதவர்களை கேட்டு பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து உலக காரியங்களை உள்ளே எடுத்து அவைகளால கற்பம் தரித்து இப்ப நடக்க முடியாத போல இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ள என்ன இருக்குது? நாம் அறிவோம், தேவன் அறிவோம். அவன் நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளர முடியும். அன்றையும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய் கண்டது என்று யூதாதன திருவத்தில் பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுத முயன்ற அவர் இப்படியாக எழுதுகிறார். அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் அப்படின்ற எழுதுகிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாய பவுல் சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாச ஓட்டத்தை முடித்தேன். இடையில விடல. அவருடைய வாழ்க்கையில் வராத பிரச்சனைகளா போராட்டங்களா பல பற்பல இடங்களிலே சில இடங்களிலே செத்து போனார் என்று சொல்லத்தக்க அளவுல கல்லறிந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்களே. ஆனாலும் தன் விசுவாசம் இன்னொரு கட்டத்தில் அவர் சொல்றாரு, தன் ராயனுக்கு முன்பாக நிற்கும் போது ரெண்டாவது தீமோத்தேயு எழுது அதை படிக்கும் போது மனது கடினமா சொல்றாரு, நான் ராயனுக்கு முன்பாக நிற்கும் போது எல்லோரும் என்னை கைவிட்டார், அந்த குற்றம் அவர்கள் மேலே சுமராக இருப்பதா. அவருடைய அர்த்தம் என்ன, எல்லோராலும் கைவிடப்பட்டு கணித்து ராயனுக்கு முன்பாக சீசருக்கு முன்பாக நின்ற போது தன் விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஒரு தேவ மனிதனோ. அரண்டைக்கு நாமோ கேட்டது கிடைக்கல விசுவாசம். நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக ஒரு நம்ம எதிர்காலத்தை குறித்த ஒரு கற்பனை இருக்கு. எந்த எதிர்காலம் இப்படி இருக்கணும், எந்த எதிர்காலம் அப்படி இருக்கணும், அப்படி இப்படி அப்படி இப்படி என்று பல எண்ணங்கள் பல எண்ண கோட்டைகள் நமக்குள்ள இருக்கிறது. எதிர்காலத்து குறித்த கற்பனை இருக்கிறது பாவம் அல்ல. ஆனால் நாம் எதிர்பார்க்கிற விதமாக நம்முடைய எதிர்காலம் அமையாத போது எங்க தாக்கம் ஏற்படும் தெரியுமா? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். ஐயோ ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கையிலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஐயோ நான் கேட்டது ஆண்டவரே அட்டிஸ். இதெல்லாம் என்ன இந்த இந்த வாழ்க்கைக்கு அடுத்த இந்த பூமிக்கு அடுத்த காரியம். இதுவரைக்கும் ஆண்டவர் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். படிங்க 1 கொரிந்தியர் 15:19 சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரமா பிளேஸ். 1 கொரிந்தியர் 15:19
எல்லா மனுஷரை பார்க்கிலும்
அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷர்களை பார்க்கிலும்
பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக.
இட்ஸ் a challenge for everybody who believe in Christ. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவில் இந்த பூமிக்கடுத்த தேவைகளுக்காக மாத்திரம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர் மேலே கிறிஸ்து மேலே தேவன் மேலே நம்பிக்கை வைப்போமாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். ஆகவே இவ்வளவு பெரிய விசுவாசத்தை அசைத்து உடைத்து கெடுக்க வல்லது இந்த சந்தேகம். ஆண்டவர் இயேசு நமக்குள்ள ஆரம்பித்த சந்தேகத்தை ஆண்டவர் இயேசு நமக்குள்ள ஆரம்பித்த விசுவாசத்தை சந்தேகம் விழுங்குவதற்கு நாம் இடம் கொடுக்கிறதா? தேவன் நமக்குள்ள ஏற்படுத்தின ஆரம்பித்த விசுவாசத்தை சந்தேகம் விழுங்குறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறதா? எனக்கு அருமானவர்களே, நம்ம விசுவாசத்திற்கு மாபெரும் எதிரி, முதல் எதிரி சந்தேகம். இன்னைக்கு நீ ஏன் விசுவாச வாழ்விலே தலை நிமிர முடியாமல் இருக்கிறாய்? இன்னைக்கு நீ ஏன் விசுவாச வாழ்விலே வளர முடியாத அளவுக்கு வளராமல் இருக்கிறாய்? காரணம் அவ்வப்போது உனக்குள்ள வருகிற சந்தேகங்களாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இதை இனங்கொண்டு இவைகள் நாம் அகற்றாவிட்டால் விசுவாச வாழ்விலே நாம் நிவர முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது, ஆண்டவர் கேட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழவும் முடியாது. அவை விசுவாசத்துக்கு முதல் எதிரி சந்தேகம், விசுவாசத்தை கெடுக்கும் சந்தேகம். நம்பர் 2 படிக ஆதியாகமம் 3 ஒன்றிலிருந்து 3 வரைக்கும் படிக. ஆதியாகமம் 3:1-3 வரை.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்திலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள்.
முதலாவது விசுவாசத்தின் மேல் வருகிற சந்தேகம். நம்பர் 2 நன்றாய் கவனி. வேத வாக்கியங்களின் அடிப்படையில் அல்லது வேத வசனங்களின் அடிப்படையில் நமக்குள்ளே வருகிற சந்தேகம், இதெல்லாம் பிசாசுர அம்புகள். வேத வார்த்தைகளை சந்தேகிக்கிற சஸ்பிஷன், டவுட், சந்தேகம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையிலே சந்தேகம். சிலருக்கு ஆண்டவர் திரும்பி வருவார் வருவார் என்பதிலேயே சந்தேகம். They will read the scripture, but they have a suspicion in their heart. ஏசு திரும்ப வருவாரோ? இவ்வளவு காலம் ஆயிட்டே, 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டுதே, ஏசு எங்க இன்னும் வரையிலே, அவை திரும்பி ஏசு வருவார் தானோ என்கின்ற ஒரு சந்தேகம் சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது போல எனக்கு தோணுது. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, நாம் சந்தேகப்படுவதால் ஆண்டவர் திரும்பி வராமல் போயிடுவாரோ? நாம் விசுவாசியாமல் போனபடியால் இயேசு திரும்ப வராமல் போயிடுவாரோ? அவர் சொன்னது சொன்னதுதான், வருவேன் என்று சொன்னார், திரும்பி வருவேன் என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு திரும்பி வரத்தான் போகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஏனென்றால் அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர். மனுஷன் வார்த்தையிலே உண்மை உள்ளவனாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். தன்னுடைய உண்மையை தலைமுறை தலைமுறைக்கும் அவர் காக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு வேதம் சொன்னதை செய்கிறார். வருவேன், திரும்பி வருவேன் சொல்லி போனார். வருவார், ஒரு நாள் வருவார். இது சத்தியம், இது மாறா பிரமாணம், இது வேத பிரமாணம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வாக்கியங்களின் அடிப்படையிலேயே சந்தேகம். இப்ப ஏதேன் தோட்டத்தில் நடந்தது இதுதான். ஏவாளை பார்த்து சாத்தான் கேட்கிறார், இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னது உண்டோ? நீ இதை சாப்பிட்டால் சாக மாட்டாய், மாறாக தேவர்கள் போல இருப்பீர்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே, பிசாசு சொன்ன உடனே, இந்த அம்மாவுக்குள்ள ஏவாளுக்குள்ள ஒரு சலனம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரிதானோ? இதை புசிக்கு நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னாரே, ஆனா சர்ப சொல்லுது நீ சாப்பிடும் நாளிலே நீ சாக மாட்டாய், மாறாக நீ தேவர்கள் போல இருப்பாய் என்று சொல்லுது. இப்ப ஏவாளுக்குள்ள என்ன சலனம், என்ன சந்தேகம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே ஒரு சந்தேகம். ஆண்டவர் சொன்னது சரிதானோ? ஆண்டவர் சொன்னது நடக்கும் தானோ? ஆண்டவர் சொன்னது உண்மைதானோ? அவர் சொல்லியிருக்காரு, புசிக்கு நாளிலே நீ சாகவே சாவா, ஆனா சர்ப்பம் என்று சொல்லுது நீ சாக மாட்டாய், மாறாக தேவ போல இருப்பாய். அப்ப இந்த கேட்க கூடாத இந்த வார்த்தைகளை ஏவாள் கேட்டபடியால் தேவனுடைய வார்த்தையிலே அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. பாரு, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்ன கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளிலே நமக்கு கேள்வி வரலாம். It is good and fine. கேள்வி வரலாம், ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நோக்கத்துக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள வாரது தவறில்லை, தப்பில்லை, அதுதான் சரியான முறையும் என்று நான் நம்புறேன். ஆனால் சந்தேகம் வர்றது தப்பு. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நமக்கு கேள்வி வரலாம், ஆனா சந்தேகம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட சந்தேகம் என்கின்ற அம்புகளை பிசாசு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எய்கிறான். அதனாலே அநேகர் இன்றைக்கு பலியாகி நிலத்திலே போர்க்களத்திலே விழுந்து போய் கிடக்கிறார். ஒரு காலத்திலே ஆண்டவருடைய சேனையிலே யுத்தத்திலே பிசாசுக்கு விரோதமான போராட்டத்திலே போர்க்களத்திலே முன்னுக்கு நின்ற அநேக பெரிய வீரர்கள் எல்லாம் இன்றைக்கு பிசாசின் பல அம்புகளினால் தாக்கப்பட்டு அவைகளுக்கு இடம் கொடுத்து போர்க்களத்திலே விழுந்து குத்துண்டு போய் கிடக்கிறார்.
நீயோ தேவனுடைய மனுஷியே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது. ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசியாதவர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட சந்தேகம் அது நமக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகளை குறித்து ஒரு சந்தேகம் வருமாக இருந்தால், அது தேவனையே நாம் சந்தேகிக்கிறதுக்கு சமன் என்பது மறக்கக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார்? வானமும் பூமி என்னவா அழிந்து, ஆனா என் வார்த்தைகளோ. ஆண்டவர் எழுதி கொடுத்த ஜீவ வார்த்தைகளிலே நமக்கு சந்தேகம் வருமாக இருந்தால், நாம் சொன்னவரை சந்தேகிக்கிறோம் இல்லையா? அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணும் போது நாம் சொன்னவரை ரெஸ்பெக்ட் பண்றோம் இல்லையா? ஆகவேதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றையும் பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்க. இந்த வார்த்தைகளே நம்ம என்ன செய்வோம்? நியாயம் தீர்க்கும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. நாம் வாழ்வதற்காக எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், நாம் அதை மறக்கக்கூடாது. தேவ வார்த்தையின் அடிப்படையிலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே சந்தேகம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட அம்புகளை சத்துரு நமக்குள்ளே ஈரத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து சந்தேகித்தான், பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பினாள். அடுத்த கட்டம் என்ன? பழத்தை பறித்தாள், பொசித்தாள், பாவத்தில் விழுந்தாள். தேவனுடைய ஐக்கியம் உடைந்தது. தேவனுக்கு தூரமானவர்களும் துரோகிகளுமாக மாறினார். ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்த சந்தேகம் நமக்குள்ள வராதபடி கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்துக் கொள்வாரா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நம்பர் 3 படி, மத்தேயு 28 அதிகாரம் 17 மத்தேயு 28:17 சீக்கிரம் வாங்க. மத்தேயு 28:17
அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள்.
லூக்கா 24:38
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயத்தில் சந்தேகம் எழும்புகிறது என்ன?
சரி போதும், என்ன கவனிங்க. மூணாவது சந்தேகம் என்ன சந்தேகம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகம். ஹலோ. முதலாவது விசுவாசத்தை கெடுக்கிற சந்தேகம், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே சந்தேகம், மூணாவது ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த சந்தேகம். அதான் நான் அடிக்கடி சொல்வேனே, The fundamental of the Christianity is the resurrection of Christ. அதாவது கிறிஸ்தவத்தின் ஆதாரம் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலாகும். இல்லையானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கன்னிகைக்கு மகனாக பிறந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், பரிசுத்தமாக ஜீவித்தார், செத்து போனார். How we can believe that he is God? நன்மை செய்திருக்கலாம், அற்புதங்களை செய்திருக்கலாம், பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், பரிசுத்தமாக ஜீவித்திருக்கலாம், கன்னியக்கு மகனாக பிறந்திருக்கலாம், வீட்டில் செத்து போயிருந்தால் இன்றைக்கு உலகத்திலே காவியங்கள் படைத்த பலர் இன்னும் கல்லறைகளுக்குள்ள உறங்குகிறது போல இயேசுவும் மரித்து உறங்கிக் கொண்டிருப்பார் இருந்தார். நாம் எப்படி அவரை ஆண்டவர் என்று நாம் நம்பலாம்? ஆகவே ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்று சொன்னபடி உண்டானால் உயிரோடு எழுந்தார். ஆகவே இயேசு தான் இறைவன் என்பதையும், ஆண்டவர் என்பதையும், மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்பதையும், மட்டுமல்ல என்னை விசுவாசிக்கிறவனுக்கு முடிவில்லாத வாழ்வை நான் தருவேன் என்று சொன்ன வார்த்தையும் நிரூபிக்கத்தக்கதாய் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் கிறிஸ்தவத்திற்கு அடித்தளம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறது. நினைக்கிற ரோமர் 1:6 படித்து பார்த்தீங்களா சொன்னால், உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே கிறிஸ்தவத்தின் ஃபண்டமெண்டல் அஸ்திவாரம் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆனால் இங்க என்ன நடக்குது, ஆண்டவர் இயேசுவின் சீடர்களுக்குள்ளே அப்போஸ்தலர்கள் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டு நம்பாமல் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது, சந்தேகம். இது இதில் இருக்க ஆச்சரியம் என்னவென்றால், இயேசுவை டைரக்டாக பார்க்கிறாங்க. ஹலோ, இப்ப நாம தான் விசுவாச கண்ணால பார்க்கிறோம், அவங்கள் மாமிச கண்ணால லிட்டரலாக இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து பூட்டப்பட்டிருக்க வீட்டுக்குள்ளே உட்பிரவேசித்து வாசலுக்களால வந்தாரோ ஜன்னலுக்களால வந்தாரோ ஓட்ட பிடிச்சு வந்தாரோ எனக்கு தெரியல. ஆனால் யூதருக்கு பயந்து சீசர்கள் வீட்டை பூட்டி கொண்டு இருக்க இயேசு உள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். They were surprised. இது அவங்க எதிர்பார்க்கல. இயேசு திடீர்னு வந்தார். ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் நமக்கு முதல் போஸ்ட்கார்ட் போட்டுட்டு தான் செய்யணும் என்றதல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், நம்முடைய இறைவன், ஆளுகை உள்ளவர். எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரே, அதற்கு நாம் இடம் கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மை, நம்முடைய எதிர்காலத்துக்கு நன்மை. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இயேசு சீடர்கள் மத்தியிலே வந்து நின்ற போது சீடர்களால் அவரை நம்ப முடியாது. அவங்க நினைத்தார்கள், ஒரு ஆவியை பார்க்கறது போல உணர்ந்து அவர்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை தொட்டு பாருங்க. ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காதே, தோமாவே நீ வந்து உன் கையை எனக்குள் என் காயங்களுக்குள்ள போட்டுப்பார். உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பாத சீசர்கள், அவர்களுக்கு என்ன இருந்தது, சந்தேகம் இருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்பாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா நீயும் தேவனுடைய மனுஷனையும் மனுஷியே அறிவாய், நாம் அறிவோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னபடி 3 நாள் உயிரோடு எழுந்தார். இவைகளை மூடி மறைக்கத்தான் பிசாசு இன்றைக்கு பல விதங்களில் முயற்சி செய்கிறான். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி அதை இதை எழுதி அப்படி எழுதி இப்படி இருந்தாலும் பல விதத்தில் சில படித்த மனிதர்களையும் பிசாசு பாவிக்க பார்க்கிறான். எப்படியாவது ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை மூடி மறைக்கிறதுக்கா. ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் நீங்க எடுத்து பார்த்து சொன்னால் அவருடைய சுவிசேஷத்தில் மையமாக காணப்படுறது ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலே. அவை என்னை பொறுத்தவரையில் அகோர்டிங் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், உயிர்த்தெழுதல் சேர்க்கப்படாத சுவிசேஷம் அது பூரண சுவிசேஷம் அல்ல அல்ல அல்ல. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நீங்க வாசித்து அவங்க செய்த பிரசங்கங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் காணப்படுது. தைரியமாக உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் அவர்கள் எல்லாருமேலும் பூரண கிருபை தங்கியிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அது ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எழும்பணும். ஆண்டவர் இயேசு மரித்தார், சொன்னபடி 3 நாள் உயிரோடு எழுந்தார், இதனால உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, உனக்கு பரலோக பாக்கியம் உண்டு என்கின்ற இந்த நற்செய்தியை இந்த சுவிசேஷத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளைத்தான் தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்க. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் மேல் உண்டான சந்தேகம் நம்பர் 4. இது கொஞ்சம் வித்தியாசமான சந்தேகம், ஆனால் வினோதமானது அல்ல. இது நடைமுறையில நமக்குள்ள உண்டாகிற சந்தேகம். இந்த சந்தேகத்தை குறித்து நான் சொல்லும் போது நீங்கள் இதை குறித்து சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நான் என்ன சொன்னேன், விசுவாசத்தின் மேல் உண்டாகிற சந்தேகம் அல்லது விசுவாசத்தை கெடுக்கிற சந்தேகம். இரண்டாவது, வேத வாக்கியங்களின் மேல் உண்டாகிற சந்தேகம். மூணாவது, ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலின் மேல் உண்டாகிற சந்தேகம் நம்பர் 4. கவனிக்கிறீங்களா?
உறவுகளின் அடிப்படையில் உண்டாகிற சந்தேகம். பல வருடங்களுக்கு முதல் ஒரு சகோதரி எனக்கு சொன்ன வாக்கியம், ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், நான் சொல்றது பொய்யல்ல. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நான் நம்புறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாவது இருக்கும். அவள் எனக்கு சொன்ன ஒரு கட்டத்தில், சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையின் கஷ்டப்பான அனுபவங்களால் அப்படி சொன்னாலும் நான் அறியேன், தேவன் அறிவார். ஆனா நான் அதை வைத்து பிற்பாடு அதை குறித்து யோசித்து அந்த அந்த காரியம் ஞாபகத்தில் வரும்போது அதை குறித்து நான் யோசிப்பேன். இப்போ ஒரு அளவுக்கு அதன் தாற்பயத்தை ஒரு அளவுக்கு நான் புரிந்து கொள்ள, உறவுகளின் அடிப்படையில் சந்தேகம் என்ன? கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம், மனைவி மேல புருஷனுக்கு சந்தேகம், பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு சந்தேகம். ஐயோ, இந்த சந்தேகங்களால் எத்தனை குடும்பம் உடைந்து போயிடுது, எத்தனை நல்ல உறவுகள் சின்னாபின்னமாக சிதைந்து போய்விட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த உடைவுக்கு காரணம் என்ன? இந்த குடும்ப பிளவுக்கு காரணம் என்ன? இந்த குடும்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த நல்ல ஐக்கியத்தை உடைந்து போனதுக்கு காரணம் என்ன? ஆராய்ந்து பார்க்கும் கா சந்தேகம், சந்தேகம். அது உண்மையாக இருக்கலாம், அது பொய்யாக இருக்கலாம். அதை குறித்து நான் இங்கு சொல்ல வரல. நான் சொல்லுவது சரியா பிழையா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், தேவனும் அறிவார். அந்யோன்யமாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார். திடீரென ஒரு சம்பவம், கணவன் இன்னொரு பெண்ணோடு கொஞ்சம் கூட கதைச்சிட்டேன்னு சொன்னா திடீரென மனைவிக்குள்ள ஒரு சந்தேகம். அவர் அன்னார் இன்னாரோடு என்ன கதைச்சாரு, ஏன் கதைச்சாரு என்பதை குறித்து நாம் அறியாமல் இருக்க அந்த வேளையில தானே இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதத்தில் இன்னொருவர் வந்து சொல்லுவார். உங்க புருஷன் அவங்களோட அதிகமாக கதைச்சு கொண்டிருந்தாரு, என்ன விஷயம்? இப்படி சொல்றது நிக்க மாட்டாங்க. அவங்க தங்கட பாணியிலே சில வார்த்தைகளை போட்ட உடனே இவங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இன்னும் வலுப்பட்டு, வீட்ட போறேன், வளவு போன, வளவு போல புருஷனை பார்த்து மனைவி சிரிக்கிற சிரிப்பெல்லாம் மறைந்து அஸ்தமனமாகிவிட்டது. இருண்டு போல வானம் போல மாறிவிட்டது. நட்சத்திரங்கள் காணப்படவில்லை. 14 நாட்களாக வெளியையும் காணவில்லை, சூரியனையும் காணவில்லை, சந்திரனையும் காணவில்லை. குடும்பத்தில் எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, செருப்பும் இல்லை. இப்ப புருஷன் யோசிக்கிறான், என்ன நம்ம அம்மா முகத்து ஒரு மாதிரி வச்சிருக்கிறாங்க, வளமைக்கு மாறாக காரியங்கள் நடக்குது. இவைகளையெல்லாம் நான் விவரித்தா நீங்க எல்லாம் என்ன யோசிப்பீங்க, பாசல் இப்படி எல்லாம் ஏதோ நடந்திருக்குது போறது, அதுதான் இப்படி சொல்றாரு என்று. அதுதான் நான் முதல் சொன்னேன், நான் சொல்ல போற இந்த கருத்து குறித்து நீங்க சந்தேகிக்கூடாது என்று. நான் ஒரு போதக எனக்குள்ள வார ஆண்டவர் தருகிற அந்த 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 இன்ஸ்பிரேஷன், அதாவது அந்த உள் உணர்வுகளை நான் அதை 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 விவரிக்கணும். அது எனக்கு அது ஆண்டவர் தர கிருபை. ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு சம்பவிக்கலாம், யாருக்கு தெரியும்? அவங்க முன்கூட்டியே இவைகளை நாம் கேட்டுக்கொள்வது நல்லதுதான். பழமை போல இருக்கிற மனைவியோட சிரிப்பு கதை காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. சாப்பாட்டு தட்டு மேசையில சுழறுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
இப்ப புருஷன் யோசிக்கிறான், அன்னாருக்கு என்னன்னு தெரியல, அவ சந்தேகம் இல்லாம ஒரு கொஞ்சம் சரி, ஒருவேளை இருநாள் வரைக்கும் அவன் கதைக்கல, இன்றைக்கு கொஞ்சம் கூட கதைச்சுனா, அவன் கதைச்சதுல ஒன்றும் இல்லை, அவன் கதைச்சதுல ஒரு தப்பும் இல்லை, அவன் ஏதோ ஒரு கதையில கொஞ்சம் கூட போயிட்டு அவ்வளவுதான், அவ்வளவுதான். சொல்ல கேளுங்க, அநேக சந்தேகங்கள் நமக்குள்ள எழும்புற ஊகங்கள், இட்ஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்ல, அது உண்மை போல நாம நமக்குள்ள நினைத்துக் கொள்றோம். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அந்த காரியங்களை குறித்து நாம மனம் திறந்து பேசுறதில்லை, கதைக்கிறதில்லை. சொல்லும்போது எனக்கு இந்த மனதிலும் ஒரு வருடம் இல்லாம இல்லை, நானும் இதுல கொஞ்சம் குறைவுதான், அதை நான் ஒத்துக்கொண்டு ஓப்பனும். அதுக்காக நான் சொல்ல வேண்டிய சத்தியத்தை நான் சொல்லாம நாம முடக்கூடாது, இந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு போதிக்கிறேன். பிரச்சனைகளை குடும்பத்தில் எழும்புகிற குளறுபடிகளை நாம் உட்கார்ந்து பேச கற்றுக்கொள்ளும். வெற்றிக்கப்படாத மூன்றாவது நபருக்கு தெரிகிற அளவுக்கு, ஒரு வெட்கமான அளவுக்கு, வேதனையான அளவுக்கு நாம் நடந்திருக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தால் சபையில இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் அதை தீர்க்க முடியாமலா நீங்க உலகத்திட்ட போறீங்க? இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நான் இப்படி உங்களை பார்த்து சொல்லல, குறிந்து சபையில் இருக்கிறவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனை, வெச்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை வெச்சிக்கப்படாதவர்களிடத்தில் கொண்டு போய் வெளிப்படுகிற எவ்வளவு வெட்கம் யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனை யோசித்து பாரு. இப்ப நான் காரியத்தை வெளியில விட்டுட்டு யோசிக்காதீங்க, வாரன் வலிக்கு வாரன், கொஞ்சம் அவசரப்படாது. இப்ப ஏன் இப்ப திடீரென முகத்தை எப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க, இவருக்கு புரியல. இப்ப இவர் யோசிச்சுட்டு கடைசியா தீர்மானம் பண்ணிட்டு அப்படியா போய் காய்ச்சிருமே, இவ போய் கேட்கிற மறுபடியும் வதை பண்ணியோ என்ன நடந்ததுப்பா அவனுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, அவன் மனமே நல்லா காய பேசுறாங்க. நோ ஆன்சர், நம்மவங்க தெரியுதானே. இது தமிழ் பெருக்குலத்துக்கே உரித்தான ஒரு பெரிய சொத்து, சொல்ல மாட்டான் என்ன நடந்தது, ரெண்டாம் தரம் ஏன் இப்படி இருக்க, மூன்றாம் தரம் திரும்ப திரும்ப கேட்டாப்புறா அவங்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உங்க நடைமுறையே இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். உடனே சொல்ல மாட்டான், ஏதாவது சொல்லி கிளி சொல்லி கிளி கிளி போட்டு தான் கடைசியில வருவாங்க. நீங்க ஏன் அவ்வளவு நேரம் அவங்க கூட கதைச்சீங்க, என்ன கதைச்சீங்க? இப்ப நான் ஜெனரலாக நான் யோசித்து பார்க்கிறேன், ரைட், உங்களுடைய நான் யோசித்து பார்க்கிறேன், என்ன கதைச்சீங்க, ஏன் கதைச்சீங்க, எனக்கு அதை சொல்லுங்க. என்னதை இந்த சந்தேகப்படுறது முதல்ல முதல்ல அவங்கள்ட்ட போய் கதைச்சிருந்தா, அவங்ககிட்ட கதைச்சிட்டா இந்த சந்தேகம் வரதுக்கு இடமும் இல்லை. மூன்றாம் நாள் நமக்குள்ள நான் எப்படி வேட் போடுறதுக்காக மடிச்சு கொள்ளுங்க, செருகிறதுக்கு இடமும் இல்லை. This is your personal problem, your family law. You have to protect and prevent your family reputation. Sandhi, இப்படி இருக்கணும். மறுபக்கத்தில் அம்மா சி மனைவியானவள் யாராவது ஒருத்தோண்ட போய் கொஞ்சம் கூட கதைச்சிட்டா, கொஞ்சம் சிரிச்சுட்டா சரி, உடனே இவருக்கு இவர் இங்க யாரோட என்று கதைச்சிட்டு நிக்கிறாரு, இவர் அடிக்கடி அங்க பார்த்துட்டே இருக்கிறார், மனைவி எங்க போறாள், எங்க வாராள், யாரோட கதைக்கிறாள், சிரிக்கிறாளா சிரிக்க இல்லையா. நான் திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. தேவனுக்கு முன்பா இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய புருஷன்மாருக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க. ஆண்டோட சமூகத்தை சொல்ற உங்களுடைய மனைவி மாருக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க, கொஞ்சம் பேசுறதுக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் கதைக்கிறதுக்கு லிபர்ட்டி கொடுங்க, கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க. அவர் எங்க போறார், இவர் எங்க போறார், புருஷன் எங்க போறார், எனக்கு அவர் நீங்க இப்படி நீங்க சொல்லும் போது பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி நான் சொல்றத நாம் ஒரு பக்கத்தில் சாதகமாய் முடித்திடக்கூடாது. இப்ப சொல்றேன் கேளுங்க, சந்தேகப்படக்கூடாது, அதே நேரத்தில் சந்தேகப்பட நடக்கவும் கூட. Brothers and sisters, I accept it. It is true and truth also. Christo kula nam sabaru sabaru. Ana. 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 Varambu minchi pore kuda. Muraihiradaga pore kuda. Mattavugal sandeyapura aluvukku nam nadaga kuda. எது சொன்ன கவனிங்க, ஒருவேளை நாம் ஒரு சகோதரோட ஒரு சகோதரோட நாம் கதை கேட்கு, இன்னொருவர் அதை சந்தேகமாக எடுத்து நமக்கு அந்த கதை வரும்போது ஹவு டு யூ ரியாக்ட் தட்டு செய்யும் போது. நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. ஐ ஸ்பீக் தி ட்ரூத். இப்ப நாம சகோதர சகோதர பஞ்சமாக ஒன்று நடக்கல, தேவன் அறிவார், தேவ சமூகத்தில். ஆனா சிலர் அதை யாரோ ஒருவரோ சிலரோ அது சந்தேகப்பட்டு ஏதோ அதுக்கு கையுங்கானு வச்சுட்டாங்க. இப்ப செய்தி நமக்கு வந்த உடனே நாம எப்படி இருப்போம் தெரியுமா? அப்பதான் பார்க்கணும், அப்பதான் விளங்கும் நான் யாருன்றது. என்ன பத்தி இப்படி கதைச்சிட்டாங்க, இவர் யார், என்ன பத்தி அவத்த யோக்கியதே எனக்கு தெரியாதா என்று சொல்லிட்டு அவரை பத்தி அப்புறம் சொல்லவே தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மற்றவர்கள் உங்களை குறித்து இப்படிப்பட்ட இல்லாதவைகளை சொல்லும் போது, சந்தேகம் என்று சொல்லி உங்களை விமர்சிக்கும் போது, நான் சொல்றேன் கேளுங்க, சினக்காதே, கோபம் வரும். நான் ஒத்துக்கொள்றேன் கோபம் வரும். நடக்காத ஒன்றை நாம் செய்யாத ஒன்றை செய்து நமக்கு கோபம் வரும். ஆனா பாவம் செய்யாது, பாவம் செய்யாது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இப்ப நான் என்ன நம்புறேன், என்ன சொல்ல வருகிறேன், மற்றவர்கள் சந்தேகித்த அதே காரியத்தில் அவர்கள் சந்தேகப்படாத அளவுக்கு நாம் நடந்து நடக்கணும், நடந்து காட்டணும். அல்லது போன இன்னும் ஒருவர் ஒரு காரியத்தை குறித்து தொடர்ந்து சந்தேகிக்கிறார்கள், சில சந்தேகிக்கிறார்கள், இதனால அவர்களுக்கு மன கஷ்டங்கள் இடர்கள் சொல்லி சொன்னால், நாம் அந்த நன்மைக்காக அதை விட்டு கொஞ்சம் விலகிறது நல்லது. ஓ ஒரு குறிப்பிட்ட பெண்ணோடு நீங்க அதிகம் பேசுறது உங்களோட மனைவிக்கு அவ்வப்போது சந்தேகம் வருமாக இருக்குமா இருந்தால், அந்த விஷயத்துல உங்களோட மனைவி சொல்லுகிறத நீங்க கேட்கணும். நான் கேட்க மாட்டேன் பாஸ்டர், ஓகே இட் இஸ் அப் டு யூ, அது உங்களை பொறுத்து. ஆனா எனக்கு இந்த காரியத்தை பங்குல கடவுள் உண்பார். எனக்கு பிள்ளைகள் இருக்கான், நான் அவங்களை அவ்வப்போது கண்டித்து புத்திமதி சொல்றேன். அது போல உங்களையும் கத்தருக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளாக இன்னும் பார்க்க வயது மூத்தவர்களாக இருக்கல, அதையும் நான் மனதில் கொண்டுதான் பேசுறேன். என்னென்னு பார்க்க நீங்க பல வருஷம் குடும்ப வாழ்க்கை அதிகமாக வாழ்ந்தவர்கள் என்பதை அதையும் நான் கருத்துல, ஆனால் அந்த பொசிஷன்ல இருந்து ஆண்டோட வார்த்தையை பேசுறேன். தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தவர் நீங்கள் ஒரு 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 சகோனோடோ சகோட அதிகம் பேசுறது உங்க கணவனுக்கு அதிகம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுரு, அதுல போய் நின்று சண்டை பிடிச்சிருக்க கூடாது. ஏன் நான் கதை கூடாது, ஏன் நான் கதை கூடாது, ஏன் நான் கதை கூடாது, ஏன் நான் கதை கூடாது. நான் அவன் கேட்கிறேன், இன்னொருவர் நிமித்தமாக உங்க குடும்ப உறவு உடைந்து போறது எவ்விதத்தில் சரி, எவ்விதத்தில் நீ அதை ஈடு செய்ய போற, எது முக்கியம், எது முக்கியம், எது முக்கியம். முறைமைகளை மாற்றினால் வரும் முரண்பாடு, வரிசைகளை மாற்றினால் விளைவுகள் பாரதூரமாக. இன்னும்
இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன் இந்த விஷயத்துல. ஹலோ, என்னை சேர்த்துதான் அவன் பேசுறேன் கடவுளுக்கு முன்பாக. பல தடவைக்கு இதுல யோசித்து 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 பார்த்து பேசுறேன். இந்த விஷயத்துல மற்றவர்கள் நம்மை சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதையும் சொல்லி வரேன். கவனி, எப்பையும் ஓப்பனா இருங்க. ஹலோ, எப்பையும் தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் திறந்த நிறுவங்களாக இருக்கு. கள்ளம் இல்லாத உள்ளத்துல என்னென்ன பயம் இருக்கு? ஹலோ, கள்ளம் இல்லாத உள்ளத்துல பயம் இருக்க, குற்றம் இல்லாத உள்ளத்துல பயம் இருக்க. ஆனால் குற்றம் உள்ளவன், கள்ளம் உள்ளவன், பாவம் செய்தவன், தவறு செய்தவன் உள்ளத்துலதான் என்ன இருக்கும்? பயம் இருக்கும். வெளியில தெரியாமல் நடந்து கொள்வார். Your family is where you worth marandara. உனக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை தொலைச்சிடாத. சந்தேகம் எத்தனை குடும்பங்களை கெடுத்துட்டு, எத்தனை உறவுகளை உடைச்சிட்டு, கடவுள் மேல சந்தேகம், புருஷன் மேல சந்தேகம். உன் மனைவிக்கு நீ வெளிச்சமா இரு. Whatever, be open. அவள் உன்னை நம்பத்தக்க விதத்துல நீ நடக்கும். என் புருஷன் அப்படிப்பட்டவன் அல்ல என்று சொல்லத்தக்க விதத்துல நீ நடக்கணுமே. அத நான் சொன்னேன், சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படத்தக்க விதத்துல நான் நடக்கவும் கூடாது. நீனாக ஒருவர் மீது சந்தேகிக்காது. சகோதர சாரிகளாக ஒருவோடு பேசு, கதை கருத்துக்களை பரிமாறுங்க. கண்டுகின்றது எல்லாத்தையும் பரிமாறாது. நேரம் கேட்ட நேரங்கள் எல்லாம் எடுத்து கதைக்காம சரியான நேரத்தில் சரியானவர்களை பேச கற்றுக்கொள்ளுங்க. பேசு, திறந்த இருந்து முழுவதாக இருங்க. உள்ளுப்புறம் உங்களை பார்க்கத்தக்கதாக இருங்க. நீ பயப்பட மாட்டேன். மற்றவங்க சந்தேகப்படுறதுக்கு இடம் இல்லை. அதை விட்டுட்டு நீங்க சொல்லக்கூடாது. மற்றவங்களுக்கு சொல்லாட்டாலும் உள்ள நினைக்க கூடாது. எந்த மனுஷி ஒரு சந்தேக பிராணி அப்படின்னு, எந்த புருஷன் ஒரு சந்தேக பிராணி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி அவங்க நினைக்கிறதுக்கு ஏதுவாக நாம நடந்திருக்கப்படியால் அப்படி நினைக்கிறார்களோ யாருக்கு தெரியும்? சோ, இப்ப நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்முடைய கணவனோ மனைவியோ நம்ம குறித்து சந்தேகப்படாத அளவுக்கு நாம நடந்துட்டோம்னா ஏங்க அவங்க சந்தேகப்படும்? நல்ல உறவை ஏன் உடைக்கப்படும்? நல்ல குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது, உடைஞ்சு போகுது. பிள்ளைகளை எதுக்காலும் ஓட்டல போகுது, கோடு வரைக்கு போகுது. வெட்கம் அல்லவா, வேதனை அல்லவா, ஆண்டவுடைய நாமம் அல்லவா தூசிக்கப்படுகிறது. நல்ல குடும்பங்களான நல்ல சபை சமுதாயம் சீரழியுது, கெட்டு போகுது. நீங்கள் உலகத்துக்கு உட்பட்ட ஆண்டவர் சொன்னாரே, எங்க போய்விட்டது? கருத்து மாறுமோ? நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்களை நீங்க கேட்டு உங்களுடைய உள்ளத்தில் நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்பதை நான் அறியாட்டாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அறிவார், தேவன் அறிவார். குடும்ப வாழ்வு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசு பல விதத்தில் முயற்சி செய்வார். தெரியுமா, குடும்ப சந்தோஷங்களை கெடுத்து, கணவன் மனைவி கிட்ட அக்கியத்தை உடைச்சு, பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். ஆனா ஒரே வீட்டில் குடியிருப்பார். ரெண்டு வருஷம் புதுசோட கதைக்கல, மூன்று வருஷம் மனுஷனோட கதைக்கல. பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் இடையே சரியான உறவு இல்லை. அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே சரியான உறவு. ஆனா லிமிட் டுகெதர்.
ஒரே இடத்துல இருக்கிறார்கள், ஆனா ஒற்றுமை இல்லை. இது எப்படி இருக்குது? இது வெளியில பார்வைக்கு நாம நடிக்கிறோமே ஒழிய உண்மை இல்லையே. யோசித்து பார். உண்மைகளை குழி தோண்டி புதைக்க புதைக்க முடியுமா என்ன? சீமிக்கு பாருங்க, சீதைக்கு பாருங்க. பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு சந்தேகம். எஸ் உண்மைதான், நான் வாழ்ந்த சமுதாயம் கடினமானது, ஐ அக்செப்ட் இட். ஆனா அதுக்காக எப்பயும் வாழ்ந்த பிள்ளைகள் மேல அம்மா அம்மாருக்கு அப்பா அம்மாருக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கட்டும். வளையுங்க. ஹலோ, பிள்ளைகளை வளையுங்க, ஆனால் முறிந்து போகிற அளவுக்கு வளைக்காதிருக்கு. கவனம் கவனம். நீங்களும் நானும் நம்ம நாட்டில வளர்ந்த மாதிரி இங்கேயும் பிள்ளைகளை நாம அந்த விதத்துல ட்ரீட் பண்ணணும்னு சொன்னா ஃபெயிலியர் ஆயிடும். ஃபெயிலியர் ஆகும். பிள்ளைகளை பக்தி உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய தலையில் இருக்கு. மறந்துடக்கூடாது. இவைகளை குறித்து கர்த்தர் நம்மிடத்தில் கட்டாயம் கணக்கு கேட்பான். சத்தியம் ஆண்டவருக்கு முன்பா சொல்ற. பிள்ளைகளை நீ எப்படி படிக்க வைத்தான்னு சொல்லி ஆண்டவர் கேட்க மாட்டார். அதுக்காக படிக்காமல் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. ஆனா அதுக்கு கணக்கு ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆனால் தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக நீ எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்தாய், வாழ வைத்தாய் என்று ஒரு இடத்துல கர்த்தர் ஒரு கணக்கு கேட்பார் என்பதை கணவன் அல்லது தகப்பன் தாய் மறக்கக்கூடாது. 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 பிள்ளைகள் மேல பெற்றோர் சந்தேகப்படக்கூடாது. அதை நிறுத்த பிள்ளைகள் பெற்றோர் சந்தேகப்படுற அளவுக்கு நடக்கவும் கூடாது. அதிக பிள்ளைகள் இல்லாதபடியா இதை கொஞ்சம் நீட்டாதபடி நான் சொருக்கிறேன். காலமும் நேரமும் வரும், அப்போது இதை குறித்து நான் இன்னும் விரிவாகவும் இன்னும் விளக்கமாகவும் பேசுவேன். இப்போதைக்கு இது போதுமனைக்கிற ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டார். அடுத்ததாக அடுத்த சந்தேகம் இப்ப படிங்க. மத்த அப்போஸ்தலர் 10 அதிகாரம், சீக்கிரம் நேரம். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 17
அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தோகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியில் வந்து நின்று.
சார், 20 அதே 10
எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார்.
சரி, இப்ப எல்லாம் கவனிங்க. இந்த மத்த அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல 17 நீங்க பாத்தீங்களா இருந்தா அங்கே சொல்லப்படுகிறது, பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுறது. என்ன கவனிங்க, இதே கொஞ்சம் கவனிங்களேன், பிளீஸ் கொஞ்சம் கவனிங்களேன். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். நல்லா கவனிங்க. பேதுரு தான் கண்ட சொப்பனத்தை தரிசனத்தை குறித்து என்ன செய்தாரோ தனக்குள்ளே சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன, நான் கண்ட சொப்பனம் சரிதானா? நான் கண்ட சொப்பனம் அல்லது தரிசனம் தேவனத்திலிருந்து வந்ததுதானா? ஆனா பேதுரு தனக்குள்ளே தான் சந்தேகப்பட்டார். சிலர் தாங்கள் சந்தேகப்படுறது போதாமல் தங்கள் சந்தேகங்களை மற்றவர்களும் கூட விதைத்து விடுவார். அப்படி தயவு செஞ்சாரு. சந்தையில விலை போகாத சரக்குகளை எங்க இறக்குமதி செய்யும் இறக்குமதி செய்யும் சொல்லி பார்த்து சில வியாபாரி இறக்குவாங்க. அதுபோல இந்த இந்த இப்படிப்பட்ட சரக்குகளை உங்களுக்குள்ள யாரும் இறக்குமதி செய்யறதுக்கு உங்க துறைமுகத்தில் இடம் கொடுக்காது, கோட்டா கொடுக்காது, விசா கொடுக்காது. Try to stop it. Try to close it. Close the door. தான் கண்ட சொப்பனத்தை குறித்து தனக்குள்ளேயே சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கார். 20 என்ன சொல்லுது படிங்க. 20
நீ எழுந்து இறங்கி
ஒன்றுக்கும் சந்தேகப்படாம கவனிங்க. நான் தான் அவளை அனுப்பினேன் சந்தேகப்படாத. இப்ப அடுத்த சந்தேகம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு தந்த சொப்பனங்கள் வாக்கு தத்தங்களை குறித்த சந்தேகம். ஹலோ, இஸ் எ பர்சனல் மேட்டர். உங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் சொப்பனங்களை கொடுக்கிறார், சந்தேகம் இல்லை. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். சொப்பனங்கள் உண்மை, தரிசனங்கள் உண்மை, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வப்போது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது உண்மை, மாறாது மாறாது. ஆனா இப்ப என்ன நடக்குது, இவைகளின் மேல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? இப்ப என்ன நடக்குது, சூழ்நிலையை பார்க்கிற, இப்ப சூழ்நிலைகளை பார்த்தா ஆண்டவர் சொன்னது நடக்குமோ? இன்னொரு மனிதனை பார்ப்பேன், ரோமர் 4 அதிகாரம், கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் அவசரப்படாது. 4 அதிகாரம் 20 ரோமர் 4:20
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்.
யாரு? ஆபிரகாம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் என்ன அவிசுவாசமாய்
சந்தேகப்படாமல்.
யாரு குறித்து சொல்லப்படுது? ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. அப்ப ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன செய்தான்? உறுதியாக புரிந்து கொண்டார். என்ன வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் பெருகப்படுவேன். ஆனா சூழ்நிலையை பார்த்தால், நிலைமைகளை பார்த்தால், ஆபிரகாமுடைய நிலைமையை பார்த்தால், சாரர் நிலைமையை பார்த்தா பிள்ளை போடுறதுக்குரிய சாத்தியக்கூறே இல்லை. ஆகவே ஒருவேளை தேவன் சொன்னது நடக்குமோ? இஸ் இட் பாசிபிள் ஓ இம்பாசிபிள்? நடக்குமோ? ஆண்டு வாக்குத்தத்தை நிறைவேறுமோ? சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, நிலைமைகள் அப்படி இருக்குது. இதற்கு ஆதரவாக மனுஷர்களும் அவ்வப்போது எங்கேயாவது இருந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இவைகள் எல்லாம் கேட்டு 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 இப்ப நமக்கு என்ன வருகிறது? ஆண்டவர் நமக்கு தந்த சொப்பனங்கள், தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் மேலே சந்தேகம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு சொன்னது சொன்னதுதான். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை ஏத்த காலத்துல நிறைவேற்றுவார். முந்தியும் பிந்தியும் நிறைவேற்ற மாட்டார். ஏன்னா தேவனுக்கு ஒரு நேரம் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் நேர்த்தியாக அதினதின் காலத்தில் செய்கிறவர். அவர் முந்தியும் செய்ய மாட்டாரு, பிந்தியும் செய்ய மாட்டாரு. அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்திலே உனக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தை சொப்பனங்கள் நிறைவேற்றுவார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். நானே சொல்கிற தேவ சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு ஊழியங்களை குறித்து தந்த வாக்குத்தத்தங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் இன்று வரைக்கும் நான் உரிமை பாராட்டி ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தேவன் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்ற நான் விசுவாசிக்கிறேன். சில நேரங்களில் பொட்டன்சியல்களை, சாத்தியக்கூறுகளை பார்க்கும் போது, நிலைமைகளை பார்க்கும் போது, சில வேளை நமக்கு சோர்வுகள் வந்தாலும், மறுபக்கத்தில் தேவன் தந்த வாக்குத்தத்தை நினைக்கும் போது, அல்லது நீ சொல்லியிருக்கிறீரே, நீ சொல்லியிருக்கிறீரே, நீ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே, வாக்குத்தத்தம் பண்ணுறவர் யாக்கோபு 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை படிக்க. யாக்கோபு எழுதிய நிருபம் 5 அதிகாரம் 5-8 படி.
உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கிடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கிடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு
ஒப்பாய். முதலாம் அதிகாரம்
ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான்.
சொல்லிட்டு சொல்றாரு,
இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்.
சரியான ஸ்பெக்ஸ் போடுங்க, அப்பதான் விளங்கும். இருமனம் உள்ளவன்
எல்லாம் நிலையற்றவன்,
எல்லாம் என்னவா இருக்கான?
நிலையற்றவனா இருக்கிறான்.
எப்படி அடுத்ததாக என்ன சந்தேகம் தெரியுமா? ஜெபத்தில் சந்தேகம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்கள் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்டு பெற்றுக்கொள்வன். ஆனா அவ்வளவு சந்தேகப்படாமல் கேட்கிற ஹலோ, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் கேட்க இன்னைக்கு அதை நாம் ஒத்துக்கொள்ளணுமே. நாம் எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவன்றது நாம் ஒத்துக்கொள்ளணுமே. இதை இன்னைக்கு இதை ஒத்துக்கொள்ளாத எப்படி கேட்கறது? நாம சில நேரத்தை நம்மளை விட்டா ஞானமான இல்லைன்ற மாதிரி நாம நினைச்சு கொள்றோம் அல்லது காட்டிக்கொள்றோம். அப்ப எப்படி ஆண்டவரை பார்த்தா ஆண்டவர் ஞானத்துல குறைவுள்ளவன் கொஞ்சம் ஞானம் தானே கொடுத்துட்டு கேட்போம். சரிபடுத்திக் கொள்ளணுமே. ஆறு நாமத்தை சோத்திரம். இந்த ஞானம் நமக்கு முதல் வரட்டுக்குமே. என்ன ஞானம்? நான் ஞானத்துல குறைவுள்ளவன் என்கிற ஞானம் முதல் நாமக்கு வந்துட்டா நல்லது. ஸ்தோத்திரம் ஆண்டவர். உங்களுக்கு ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா சகலருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கணும். கடிந்து கொள்ளாத பிதாகத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடவன். ஆனால் அவர்கள் எவ்வளவு சந்தேகப்படாமல் கேட்கணும். மட்டுமல்ல சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கணும்? காட்டினால் அடிபட்டு அலைகடல அலைகடலுக்கு ஒப்பா இருக்கிறான். ஒரு காத்து இந்த பொறுக்கு அடிச்சா இந்த பொறுப்போம், காத்து அந்த பொறுக்கு அடிச்சா அந்த பொறுப்போம். நிலையிட்டு அது இரும. த டபுள் மைண்டட் பீப்புள் கேன் நாட் ரிசீவ் எனி திங் ஃப்ரம் த லார்ட். என்ன ஜெபிக்கிறோம்? ஹலோ, ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஜெபிச்சா பிறகு யோசிக்கிறோம், நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காது, நடக்குமா நடவாத, தருவாரா தரமாட்டாரா? இப்பதான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஆனா மனம் சொல்றது தருவாரு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்காரோ அது தருவாரோ, நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ. இனி சிலர் விழுந்து விழுந்து ஜபிப்பாரு. ரெண்டு மூன்று மனத்தாலும் போக தாங்கள் ஜபித்ததுக்கு விரோதமாகவே கதைப்பார். எந்த மகன் சுகமாகணும், எந்த பிள்ளை சுகமாகணும், ஆண்டவர் நீ சுகமாக்க வல்லுவர், நான் விசுவாசிக்க தள்ளும் போல குணமான சோகன் அடிச்சு உள்ளாசம். ரெண்டு மூன்று மத்தியான ட்ரீ போல யாரோ கதை மூன்று நாள சுகமா இருக்கு, இது எப்ப சுகமா போதோ? ஆனா எது செய்திருக்கும் ஜெபிச்சுட்டு வந்து உங்களை யாராவது ஒருவர் இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போண்டு தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே நடக்கும், அவன் சொன்னபடியே நடக்கும், அவன் சொன்னபடியே நடக்கும். எப்படி? அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசி. இதுக்கு பேர் என்ன? இதுதான் ஜெபம். சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நாம இப்ப ரெண்டு மணி தேரம் மூன்று மணி தேரம் எப்படி ஜபிக்கிறோம்னு வைகளே. நாம ஜபிக்கிறதையே என்ன ஜபிச்சோம் என்று ஒரு உட்கார்ந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு என்ன ஜபிச்சது ஞாபகம் இசைகள் பார்த்தா அப்படி இருக்கிறது போது நாம என்ன கேட்டோம்னு தெரியாம ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் பாருங்க. இவ நமக்குள்ள என்னத்துக்கு ஆண்டோட்டத்தை போறோம், என்ன ஜபிக்க போறோம், என்ன விண்ணப்பம், என்னத்துக்கு பதில் என்னதான் நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது பாருங்க. ஆனா இந்த நாட்டில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அன்ராக்ட் பண்ணணுமா இருந்தா உட்கார்த்து அதை யோசித்து யோசித்து இப்படி எழுது அப்படி எழுது எழுது அனுது பிறகு உட்கார்ந்து எப்ப பதில் வரும் எப்ப பதில் வரும். We are waiting for the answer. சந்தேகம் ஒரு சத்துரு. அதை நாம் வளரவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். சந்தேகம் சந்தோஷ வாழ்வுக்கு சாவு மணி அடிக்கும். இதை குறித்து கவனமா இருக்கு.
இதை வளர விடாதே, பிடுங்க, வேரோட பிடுங்க. சமாதானமாய் வாழ, சந்தோஷமா ஜீவிக்க, கத்தருக்காய் வாழ, பலமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, சந்தேகம் நமக்குள்ள வராதபடி காத்துக்கொள். கத்தர் உங்களை காத்து ஆசீர்வதித்து நடத்துவார. சாலியோன், ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்.